بسم الله الرحمن الرحيم.
عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم، أعوذ بالله من الشيطان الرجيم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا عز وجل، هن لباس لكم وأنتم لباس لهن. وقال نبينا صلى الله عليه وسلم، إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா அவரின் பெரும் கருணையினால் நாம் இறை இல்லத்திலே அமர்ந்து கொண்டு குர்ஆன் ஹதீஸ் ஒளியில சில செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக இங்கு குழுமியிருக்கின்றோம். இந்த மஜ்லிஸில் அமர்வுல கணவன் மனைவிகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அதற்குரிய தீர்வுகளும் என்ற தலைப்பின் கீழ ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ளலாம் என இருக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மனிதனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அவர் இனம், நிறம், மொழி, தேசம் அனைத்தையும் விட எல்லோருமே இந்த விஷயத்தில் ஒன்றுபடுவார்கள். எல்லா சமுதாய மக்களும் ஒன்றை தேடுவதில எந்த ஒரு கருத்து வேறுபாடோ வித்தியாசமோ இல்லாமல் ஒருமித்த குரலில கோரஸாக கேட்கக்கூடிய வார்த்தை நிம்மதி. நிம்மதியை தேடாத எந்த மனித உயிர்களும் ஜீவராசிகளும் கிடையாது. அந்த நிம்மதி எங்கே கிடைக்கிறது? அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா தனது திருமறையில், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹுவை நினைவு கூறுவதில் உள்ளங்கள் நிம்மதி அடைகிறது. இதே போன்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்கெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ, திடுக்கங்கள் ஏற்படுகிறதோ, அப்போது தொழுகை கொண்டு விரைவார்கள். தொழுகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இவைகளிலிருந்து நிம்மதி பெறுகின்றார்கள். மனிதனுக்கு நிம்மதி வேண்டும் அப்படின்னு சொன்னா இறை தியானம், தொழுகை இது போன்ற அம்சங்களில் மட்டும்தான் இறைவன் நிம்மதியை வைத்திருக்கிறான் என்பதல்ல. மாறாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة. الله தான் இருக்கின்ற ஒரு அத்தாட்சி. அவன் படைத்தவன் ரப்புல் ஆலமீன் நான் இங்கே இருக்கிறேன் என்பதற்கு உலகத்தில் நான் தான் எல்லாவற்றையும் படைத்தேன் என்று கூறுவதற்கு அவனுடைய அத்தாட்சியாக அவன் சொல்வது என்ன தெரியுமா? அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களிடமிருந்து உங்களுடைய துணைகளை நான் படைத்தேன். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய அத்தாட்சி நம்மை படை நம்முடைய துணைகளை நம்மிடத்திலிருந்தே படைத்திருக்கின்றான். எதற்காக? லிதஸ்குனூ இலைஹா, உங்களுடைய துணைவி, உங்களுடைய மனைவி, உங்களுடைய இல்லத்தரசி இவளிடத்தில் நீங்கள் அமைதி பெற வேண்டும். லிதஸ்குனூ இலைஹா, அமைதி என்பது எவ்வாறு எதை தியானத்தில் இருக்கிறதோ, எவ்வாறு தொழுகையில் இருக்கிறதோ, அதே போன்று மன நிம்மதி, அமைதி இவை அனைத்தும் இத்தஸ்குனூ இலைஹா, உங்களுடைய மனைவியின் பக்கம் இருக்கின்றது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமல்லாமல் வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் ரஹ்மா, நீங்கள் உங்கள் துணைவியோடு வாழ்கின்ற போது உங்கள் இருவருக்கும் மத்தியில அன்பையும் கருணையையும் இறைவனே உருவாக்கியிருக்கிறான். இவைகள் அனைத்திலேயும் கணவன் மனைவி சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, இன்பத்தோடு, அன்போடு, அரவணைப்போடு, கருணையோடு இவ்வாறு நாம் இருப்பதில் அல்லாஹ் இருக்கின்றான் என்கின்ற அத்தாட்சி இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி கணவன் மனைவிக்கு மத்தியில அன்பையும் பாசத்தையும் பரஸ்பரம் பரிமாறிக் கொள்வதில் தான் உண்மையான நிம்மதி இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பார்த்து சொல்கின்றார்கள், சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஹைருக்கும் உங்களில் சிறந்தவர் யார்? சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், உங்களில் சிறந்தவர் யார்? சிறந்தவர் அப்படிங்கும் போது வணக்க வழிபாடுகளிலே யார் சிறந்து விளங்குகின்றீர்களோ, இறைவனை அதிகமாக தொழக்கூடியவர்கள், நோன்பு வைக்கக்கூடியவர்கள், அல்லது தான தர்மங்கள் அள்ளி அள்ளி வழங்கக்கூடியவர்கள் என்கின்ற இந்த பட்டியலை சொல்லல, மாறாக ஹைருக்கும் ஹைருக்கும் அகலிஹி, உங்களில் சிறந்தவர் யார்? அவர்களுடைய குடும்பத்திலே சிறந்தவராக, அவருடைய மனைவியிடத்தில் யார் சிறந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் சிறந்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்தவர் என்கின்ற அந்த சர்டிபிகேட் நமக்கு தருவதற்கு யார் இடத்துல கேட்க சொல்றாங்க? நம்முடைய மனைவி இடத்துல. இது நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கறத உங்களுடைய தாயார் இடத்துல கேட்க சொல்லல, உங்களை பெற்றெடுத்த தாய் இடத்துல இல்ல, அல்லது உங்களுக்கு கற்றுத்தந்த ஆசிரியர் இடத்துல கிடையாது. நீங்கள் பெற்று பிறந்து வளர்ந்து படித்து பெரிய வாலிபராகி அதற்கு பிறகு உங்களுடைய வாலிப வயசுல யாரை நீங்கள் அடைகின்றீர்களோ அந்த மனைவியிடத்தில் நீங்கள் சிறந்தவங்களாக இருந்தால்தான் உங்களில் சிறந்தவர்கள் என நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இஸ்லாத்துடைய பார்வையில மனைவியிடத்தில் சிறந்தவராக இருக்கும். பள்ளிக்கூடத்தில் கேரக்டர் எடுத்து போயிருவான். அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய அந்த துறை அந்த துறை விஷயங்கள்ல சிறந்த சர்டிபிகேட் எடுத்துடலாம். எல்லா இடங்களிலேயும் நல்ல விட்டு பேர் எடுத்துடலாம். ஆனா அவனுடைய அந்தரங்கம், அவனுடைய உண்மையான சுரூபம், உண்மையான குணம், பண்பு எல்லாமே பிரதிபலிக்கிறது எங்கதான்? மனைவி இடத்துலதான். அந்த மனைவி இடத்துல நீங்க சிறந்தவர்கள் என்றால் நீங்கள் சமுதாயத்திலே சிறந்தவர்கள். ஹைருக்கும் ஹைருக்கும் யாகலிஹி, ஆனா ஹைருக்கும் யாகலி, அப்படி இந்த குடும்பத்தார்களிலேயே சிறந்தவராக விளங்குவதில் நான் இருக்கிறேன். அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களிடத்துல ரொம்ப 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 நல்லவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அப்ப எப்போ நல்லவர்களாக வாழணும் அப்படின்னு சொன்னா பாசிட்டிவாங்க இருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க நெகட்டிவ்ல இருந்தாதான் பாசிட்டிவா இருக்க முடியும். அவ மனைவிமார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்களே பாசிட்டிவா இருந்தாங்கன்னு நமக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை. நான் நல்லவன் சொல்றதுக்கு என் மனைவி சுத்த சுத்த தங்கமா சூஃபி தங்கமா இருக்கிறான்னு நான் நல்லவன் சொல்றதுக்கு என்ன இருக்குது? நான் என்ன செஞ்சாலும் ஒன்னும் செய்ய மாட்டேன், அடிச்சாலும் மிதிச்சாலும் திட்டுனாலும் என்ன செஞ்சாலும் ஒரு பொம்மை போல உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், அப்ப நான் திறந்தவன் பேரா? இல்ல, அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, ரோபோ போல இருந்து கொண்டு இருந்தா ஒரு பிரச்சனை கிடையாது எனக்கு. அப்போ எப்ப பிரச்சனை வரும், நான் எப்ப நான் சிறந்தவனா வர முடியும்? அங்க இருக்கணும், கை வச்சா சம்சாரம் மின்சாரம் சொல்லுவானா இல்லையா, அங்க மின்சாரம் சாக்கு அடிக்க அதுக்கு பிறகு நான் நல்லவனா இருக்கணும். அப்படி நல்லவன் என்கின்ற பெயர் எடுக்கிற போதுதான் நான் உண்மையிலேயே சிறந்தவன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவி இடத்திலே நீங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்களே, ஏன் தெரியுமா? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சூரத்துல் பக்ராவில 187வது வசனத்துல மனைவிக்கும் நமக்கும் மத்தியில் உண்டான ஒரு உறவை எவ்வாறு சொல்கின்றான், அந்த பெண்கள் மனைவிமார்கள் லிபாசுல்லக்கும் உங்களுக்கு ஆடையாக இருக்கிறார்கள், மானத்தை மறைக்கக்கூடிய உங்களுடைய எல்லா மரியாதையும் காப்பாற்றக்கூடிய ஆடையாக மனைவிமார்கள் இருக்கிறார்கள். அன்பும் லிபாசுலகும், அதே மாதிரி நீங்களும் அவளுக்கு ஆடையாக இருக்க வேண்டும். அப்ப இந்த மாதிரி பரஸ்பரம் சகிப்புத்தன்மையோடு, பரஸ்பரம் ஒற்றுமையோடு, புரிந்துணர்வோடு இருக்கும் போது தான் உங்களுக்கு அவளாட, அவளுக்கு நீங்க ஆட, நீங்க அப்போதான் சிறந்தவர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த அளவுக்கு இஸ்லாத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி என்கின்ற ஆண் பெண் இந்த வாழ்க்கைய இஸ்லாம் எப்படி நடத்த வேண்டும் என்பதனை அருமையான முறையில் சொல்லி தருகிறது. சாதாரண விஷயம் இல்ல கணவன் மனைவியா வாழ்வது. நம்ம நினைக்கிறோம் நம்முடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக மட்டும்தான் அப்படின்னு. இஸ்லாத்தை பொறுத்தவரை கணவனுக்கென்று சில கடமைகள் இருக்கிறது, மனைவிக்கு நீ இதை செய்யணும் அப்படின்னு கண்டிப்பா செய்யணும் இருக்குது. அதே மாதிரி மனைவிக்கென்று கடமை இருக்கிறது, கணவனுக்கு நீ இதை செய்யதாகணும் அப்படின்னு. இப்படி இந்த பரஸ்பரம் எனக்குள்ள கடமையை நான் மனைவிக்கு செயல்படுத்தினால், மனைவி தனக்குள்ள கடமையை கணவனுக்கு செலுத்தினால் எந்த ஒரு பிரச்சனை வரப்போகுது? கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனைகளே இல்லை, அவ தீர்வும் அவசியம் இல்ல. பிரச்சனை வரும்போது தானே தீர்வு. அப்ப இது மாதிரி இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கடமைகளை சரிவர கணவனாகவும் அல்லது மனைவியாகவும் இருக்கக்கூடியவர்கள் குர்ஆன் ஹதீஸை விளங்கி செயல்படுத்தினால் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கண்ணியத்திற்குரிய சகோதரே, அவ பிரச்சனை அப்படிங்கும் போது யாருக்கு பிரச்சனை இருக்குதோ அவங்க வந்து இங்க வந்து மயிலர் இருந்து சொல்லணும், சொன்னாதான் இன்னென்ன பிரச்சனைக்கு குர்ஆன்ல இந்த மாதிரி தீர்வு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். சாதாரணமா நம்ம பிரச்சனை சொல்ல முடியாது. அவ இஸ்லாத்துல எப்படி வாழணும்னு சொல்லுதோ அதை மட்டும்தான் நான் சொல்ல முடியும், பிரச்சனைகளையும் சொல்லிட்டு இருக்க முடியாது இன்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு. ஆனால் பிரச்சனையுடைய தீய விளைவுகளை சொல்லலாம். கணவன் மனைவி புரிந்துணர்வு இல்லாம பிரச்சனையோடு அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் கடைசியில எங்க போய் சேருது? விவாகரத்துல போய் முழுது இல்லையா? அப்ப விவாகரத்து தலாக்கு, அதுக்கு பிறகு அந்த மனைவியினுடைய தந்தைக்கு அங்க ஒரு பிரச்சனை, அதுக்கு ஒரு வாழா வெட்டின்னு சொல்றது, வேற என்னென்னமோ சொல்றது, பிரச்சனை வளர்ந்து கொண்டே போய்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்ப அதற்கு முன்பு நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதனை தெரிந்து அந்த அடிப்படையில இருவரும் தங்களுடைய கடமைகளை சரிவர செய்துவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ் வாழ்க்கை நிம்மதியாக அமையும். ஒரு சில இடங்கள்ல வந்து குறைபாடுகள் இருக்கும், மனிதனுக்கு மத்தியில குறைபாடுகள் இருக்கும், என்கிட்ட சில குறைபாடுகள் இருக்கும், என் மனைவி இடத்துல சில குறைபாடுகள் இருக்கும். அந்த குறைபாடுகள் இருந்து அதனையே துருவி துருவி அதனையே நோண்டி நொங்கு எடுத்துக்கிட்டு இருந்தேன்னு அது அவ எடுத்துக்கிட்டு இருந்தான் அங்க வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. அப்ப இந்த இடத்துல ஒரு சில தவறுகள் இருந்தால் ஒரு கண்ணை மூடிக்கிட்டு பார்த்தும் பார்க்காத போயிட்டே இருக்கும். சில தவறுகள், சாதாரண தகவல் இருக்குது, சாதாரண பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைகள் எல்லாம் கண்டும் காணாமலும் நாம் போய்விட்டோம். ஏதாவது ஒரு குறை இருந்தால் அந்த குறைய நாம் மன்னித்து விட்டோம் அப்படின்னு சொன்னால், அல்லது அவள் மன்னித்து விட்டோம் அப்படின்னு மன்னித்து விட்டாள் என்றால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வாழ்க்கை நிம்மதியாக சென்று கொண்டே இருக்கும். கண்ணியத்திற்குரிய தகவல்களை, அப்ப என்ன கடமை இருக்கிறது அப்படிங்கறத பாருங்க. கணவனுக்குரிய கடமை, பொருளாதார கடமை, அதான் மெயின். அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. அல்லாஹ் ஜல்லஷானு தாலா பெண்கள் மீது, மனைவிமார்கள் மீது கணவன் நிர்வகிக்க தகுதி உள்ளவன், அவன் தான் நிர்வகிக்கணும் அப்படிங்கிறான். பொருளாதாரம், அவளுக்கு தேவையான உடுப்புகள், உடைகள், அதே மாதிரி உணவு, இருக்க இடம், இவை அனைத்தும் கணவனாகிய ஆண்கள் அவர்கள் அந்த பெண்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த பொருளாதார அடிப்படையில் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு அவளுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த திருமணத்திற்கு முன்பே ஒரு கடமை வருது, மகர். மகர் கொடுத்தாதான் அதுக்கு பிறகு அவன் மனைவி ஆகிறான் இல்லையா. மகர் கொடுத்தாதான் அவன் நமக்கு உரிமையாகிறாள். அவன் மகருங்கிறது முதல் கடமையா இருக்கிறது. அதற்கு பிறகு அவளுக்கு வேண்டிய உணவு, உடை, இருப்பிடம், இதை கொடுப்பது கடமையாக இருக்கிறது. இந்த விஷயத்துல குறைகள் யாருன்னு வைப்பதில்லை. ஒரு கணவன் மனைவி மாநிலத்தில் வைப்பதில்லை. யார் கொடுக்காம இருப்போமா? கொடுப்போம். எங்க குறை வரும் அப்படின்னு சொன்னால் அங்கதான் பார்க்கணும், நெகட்டிவ். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த செலவினங்கள் அது எனக்கு காணாது, ஸ்டார்ட் ஆகும். எங்கிருந்தாகுது? மனைவியிடத்திலிருந்து வரும். இது பத்தாது. பக்கத்து வீட்டுல அவ அந்த மாதிரி புடவை கொடுத்திருக்கா, இந்த மாதிரி நகை போட்டிருக்க அப்படின்னு ஆரம்பித்தார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்க, அங்க வந்து பூகம்பம் வெடிக்க ஆரம்பிக்கும். அப்ப எங்க நம்ம ஹைரா இருக்கணும்? மனைவி இடத்துல. மனைவி எப்படி ஆரம்பிக்கிறாங்க? பக்கத்து வீடை பாக்குறாங்க, அடுத்த வீடை பாக்குறாங்க, சோழிமார்களை பார்க்கிறாங்க, அல்லது தன்னுடைய அக்கா தங்கையவே பாக்குறாங்க. பக்கத்து வீட்டை ஏன் பாக்குற, நான் எங்க அக்கா தங்கச்சின்னு சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. என் தங்கச்சி அப்படி போட்டிருக்காங்க, என் தங்கச்சிக்காய அக்கா கணவன் அதை கொடுத்திருக்காரு, நீங்க என்னத்தை சந்திங்க, ஈஸியா சொல்லிட்டு போயிருவாங்க. பிரச்சனை ஆரம்பிக்கும். கண்ணியத்திற்குரிய தவறுடைய, நான் இந்த பெண்கள் குறை சொல்லு வரல, இது இயல்பான ஒரு குணம் அப்படிங்கறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்படி வந்து அவங்க வந்து ஒரு அண்ணன் மாறினா அது மாதிரி ஒரு குறை ஏதாவது சொல்லிட்டு இருந்தா நம்ம பாக்கணும். நம்ம வந்து உண்மையிலேயே கணவன் சிறந்தவனாக ஆகிறான் அப்படின்னு சொன்னா, ஹைருக்கும் நீங்கள் ஹைராக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவர் சொல்றதுக்கு கோபப்படக்கூடாது. இது அன்றே ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கணும். பிரச்சனை தீர்ந்துடும். என்ன சொன்னாங்க அந்த வார்த்தையை வந்து நாம் நேரடியாக சொல்வதற்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தாலும் ஹதீஸ் இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்துல அதிகமான பெண்களை கண்டார்கள். அந்த பெண்கள் சிறுக்கு வைத்த பெண்களையா? சொல்றாங்க அந்த பெண்கள் அவர்கள் செய்த தவறு என்ன? கணவன் குடுத்துக்கிட்டே இருப்பான், ஏதாவது ஒரு சமயத்துல சம்பளம் லேட்டா இருக்கும், அல்லது அவர் கேட்கிற அளவுக்கு உண்டான அந்த பணம் இல்லாமல் இருந்திருக்கும், அல்லது தாமதமாக இருக்கும் ஏதாவது ஒரு காரணத்தினால. இப்போ உங்களை வைத்து என்னத்தை கண்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையில கொடுக்கறதுக்கு தாமதமானாலோ கொடுக்காம விட்டு விட்டாலோ அந்த பெண்மணி சொல்வார்கள், உங்களுக்கு வந்து நான் ஒரு இன்பத்தையும் காணல அப்படிவாங்க. 15 வருஷமா வாழ்ந்திருப்பாங்க, 4 பிள்ளைகளை பெற்றிருப்பாங்க, எதுவுமே காணல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்கு பாருங்க. இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி சொல்லி காட்டினாங்க. யக்ஃபுர்னல் அஷீர, தன்னுடைய கணவன்மார்களை அவரையும் மறுப்பார்கள், நிராகரிப்பார்கள். கண்ணியத்திற்குரிய தவறுகளே, இது பெண்களுக்கு நான் கூறக்கூடிய ஒரு எச்சரிக்கையாக நீங்கள் நினைக்காதீர்கள். இது என்ன தெரியுமா? கணவனுடைய சக்தி, கணவனுடைய பொருளாதாரம், கணவனுடைய எண்ணம், கணவனுடைய நிலைகள், அவனுடைய சூழ்நிலைகள், இவைகளை நாம் அறிந்து வாழ்ந்தோமையானால், பெண்களாக நாம் வாழ்ந்தோமையானால் கணவன் மனைவியுடைய வாழ்க்கை இன்பமா இருக்கும், மறுமையிலேயும் வெற்றியாக இருக்கும். இதனை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அந்த மனைவிமார்கள் ஏடா கூடமா ஏதாவது பேசினாலும் சரி, அல்லது குறைபட்டாலும் சரி, இங்க நாம் சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு நாம் இருந்துவிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க பேசுறது பேசிக்கிட்டே இருக்கட்டும். ரசூலுல்லாஹ் அன்னைக்கு சொல்லிட்டாங்களேன்னு நம்ம அமைதியாயிட்டோம்னு வைங்களேன், என்னாகும்? அந்த குடும்பத்துல வந்து நிம்மதியா இருக்க போகுது. பிரச்சனை வராது. பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கு நாம் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்களும் பொறுமையாக இருக்க வேண்டும். ரசூல் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் அந்த பெண்களோடு மனைவிமார்களோடு பில் மஅரூஃப் நல்ல விஷயத்தோடு நன்மையாக மென்மையாக இன்பமாக இனிமையாக நீங்கள் அவர்களோடு வாழ்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அந்த மனைவிமார்களோடு கடுமையாக கடுகடுப்பாக சுடுமூஞ்சியாக கோபக்க முன்கோபியாக வாழுங்கள் சொல்லவே இல்லை. பெண்கள் அவர்கள் படைக்கப்பட்ட அந்த தன்மை அந்த பண்பை எனது விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவன் இல்லையா, உங்களுடைய ஒரு எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவன், கோணலான எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவன். அவர்களிடத்துல சில குறைகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர்களோடு நீங்கள் மென்மையாக நடந்து கொள்வாரூ. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நமக்கு தான் கட்ட வேண்டியதான், ஆண்களுக்கு தான். நம்ம தான் அமைதியாக இருக்கணும். இது எந்த ஒரு பிரச்சனையோ எதையும் வளர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம் தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ விஷயங்கள பட்டிருக்கிறாங்க. மனைவிமாரிடத்திலிருந்து நிறையவே பட்டிருக்கிறாங்க. கொஞ்ச நஞ்சம் இல்ல. ஒரு சம்பவத்தை சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுல சில விருந்தாளிகள் வந்தாங்க. விருந்தாளிகள் வந்திருக்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய வீட்டில் இருக்கிறாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டில் இருக்கிறாங்க. உம்முல் முஃமினீன் ஆயிஷா. அப்போ இன்னொரு மனைவி அந்த மனைவி யார் அப்படின்னு சொன்னா ஜைனபு பின்ட் ஜஹ்ஷ், ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு மனைவி ஜைனபு. அவங்க என்ன செய்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விருப்பமான ஒரு சரீபிங்கிற ஒரு உணவை தயார் பண்ணி அந்த விருந்தாளியும் வந்திருக்கிறாங்க, சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி கொடுத்து விடுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்னுடைய வீட்டில் இருக்கும்போது, ரெண்டு பேரும் மனைவிதான், என்னுடைய வீட்டில் இருக்கும்போது ஜைனபு எப்படி கொடுத்து விடலாம் அப்படின்னு கோபத்துல தட்டி விட்டாங்க. அந்த பொருளும் கீழே விழுந்து, ரொட்டியும் கீழே விழுந்து, அந்த தட்டும் உடைந்து, அதற்கு பிறகு உம்முன்னு ஆயிஷா தான் செய்த தவற உணர்ந்து தனியா உட்கார்ந்து அழுகிறாங்க. இப்ப என்ன நடந்துருக்கு பாருங்க, இது போன்ற ஒரு சூழ்நிலை நமக்கு மத்தியில ஏற்பட்டதுன்னு வைங்களேன். நமக்கு மத்தியில்டா, எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் இப்படி ஒண்ணு ஏற்பட்டால், அவள் அந்த மாதிரி என்னுடைய விருந்தாளிகளையோ அல்லது வேறு காரணங்களால என்னுடைய செயலை எனக்கு முன்னால் என்னுடைய பாத்திரத்தை உடைத்தாலோ நமக்கு எப்படி இருக்கும்? அவளோட கையை நம்ம திருக்கு உடைச்சிருக்க மாட்டோமா? எவ்வளவு திமிர் உனக்கு அவன் சொல்லுவோமா இல்லையா? ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். அங்கே வந்த அந்த பணியாளர் இருக்காரு பாருங்க, அந்த பணிப்பெண் அவங்க பாக்குறாங்க ஆச்சரியமா, ரசூலுல்லாஹி குடும்பத்திலயா ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்ப உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாரத்து உம்முக்கும் உங்களுடைய தாய், அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு உம்மஹாத் முஃமினீன், மூமின்களுடைய தாய் தானே, உங்களுடைய தாய் ரோஷம் பட்டு விட்டார்கள். நீங்க ஒண்ணு தப்பா நினைக்கிறாதீங்க, ஏன்னா அவளுடைய நாள்ல வேறொரு மனைவியினுடைய உணவு வந்தது ரோஷமா ஆயிடுச்சு அப்படின்னு சமாதானப்படுத்தி விடுறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களும் என்ன செய்யறாங்க, தன்னுடைய கணவர் ரொம்ப அமைதியா பொறுமையா தான் செய்த தவற நான் செய்த தவற மன்னித்து விட்டார்கள் என்கின்ற நிலை அங்க பார்க்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி கூட என்ன செய்யிருக்காங்க, ரோஷம் பட்டு செயல்பட்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய மனைவிமார்கள் எப்படி இருப்பாங்க, அந்த சமயத்தில் நம்ம எப்படி இருக்கணும், எதை கையாளணும்? உடனே உங்க அம்மா வீட்டுக்கு போ அப்படின்னு அனுப்பிவிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவள் வலைவான எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள். இது விஷயத்தில் கோபப்படாமல் எரிச்சல் படாமல் நாம் அமைதியாக வாழ்ந்தோமையானால் அங்கே அன்பு நல்லபடி வளரும். இது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களோடு எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற இந்த மென்மையாக வாழ்ந்திருக்கிறது, அன்பாக பண்பாக வாழ்ந்திருக்கிறதுக்கு எத்தனையோ ஆதாரங்களை பார்க்கலாம். ஒருமுறை சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, அவர்கள் ஒரு பயணத்தில் போகும்போது அவர்கள் ஏறிய அந்த வாகனம், அந்த ஒட்டகம் மெதுவ ஓடக்கூடிய ஒட்டகமா இருந்தது, மெதுவா நடக்கக்கூடிய ஒட்டகமா இருந்தது. இப்ப நம்ம எல்லாம் வந்து BMW போயிட்டு இருக்கும் போது ஒரு ஆளை வந்து மோட்டார் சைக்கிள்லயோ சைக்கிள்லயோ அனுப்பினா எப்படி இருக்கும், அது மாதிரி ரொம்ப மெதுவா வந்தது, வேகமே கிடையாது. அப்ப அந்த பயண களைப்புகள் இருக்கிறது, அதனால அவர்கள் அழுகின்றார்கள். யார சொல்லலாம், கணவனை பார்த்து கணவன் தானே கொடுக்கிறாரு, இந்த மாதிரி என்ன எனக்கு, நீங்க வந்து ஒரு ஓட்ட வண்டியை தந்துட்டீங்களே, ஒரு வேகம் இல்லாத ஒரு ஒட்டகத்தை தந்துட்டீங்களே அப்படின்னு அழுகின்ற போது அந்த கண்ணீரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கரங்களால் என்ன செய்யறாங்க, துடைத்து விடுகின்றார்கள். எப்படி இருக்கும் பாருங்க, நாம் வேணும்னு கொடுக்கல, அந்த ஒட்டகம் ஏதாவது குறைவாக இருக்கிறது, நாம் கொடுத்த வாகனங்களோ அல்லது நம்ம கொடுத்த பொருட்களோ ஏதாவது ஒரு சில குறைபாடுகள் இருக்கலாம் மனைவிமார்கள் இடத்துல. அப்ப அவங்க வந்து கவலையா அழுதால், நீ எப்படி வந்த, உங்க அம்மா அப்பா கிட்ட நீ எதை கொண்டு வந்த, உங்க குடும்பங்கள் தெரியாதா, பிச்சைக்கார குடும்பம் தானே, அல்லது வந்து ஏழை தானே, நீங்களாம் எங்கிட்ட வந்ததுன்னா நல்ல வாழ்க்கையை நீ பாத்துருக்க, இங்க வந்ததுன்னு நல்ல சாப்பாடு சாப்பிட, இங்க வந்து நல்ல உடை உடைக்கிற, சுலுமா இல்லையா? ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், அந்த பெண்ணுடைய உள்ளத்தை பார்க்கிறார்கள், மனதை பார்க்கிறார்கள். பெண்ணுடைய மனம் விலகிய மனம், உடனே டக்குன்னு நினைச்சிருவாங்க, ஏதாவது கூட குறை பேசினா அழுதுவாங்க. அது நம்முடைய பார்வையில் எப்படி இருக்கும், நீ நல்ல ஆக்டிங் தான் நடிக்கிறா அப்படின்றோம், ஒரே வார்த்தையும் பிடிச்சிருவோம் இல்லையா? ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியாதா இவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்ல தெரியாதா, இல்ல, துடைத்து விடுகின்றார்கள். அவ நடிக்கிறா அப்படின்னு சொல்றது தூரம் இல்ல, நேரமாகாது, அவ பிரச்சனை வளர்ந்துகிட்டே இருக்கும். நான் நடிக்கிறேன்னா நீங்க செஞ்ச செயல் சரியா அப்படின்னு அங்கிருந்து இன்னொரு பேச்சு வரும். இதே நேரத்துல நாம் துடைத்து விட்டோம், சரி நம்மால் நம்ம மேல சாசமா தான் இருக்கிறாங்க, வருமா வராதா, அவ பிரச்சனை ஏற்படும் போது அங்க ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும், அது நெகட்டிவா தான் இருக்கும். நான் அதான் சொல்லிட்டேன், எப்ப நம்ம ஹைருக்கும் உங்களை சொல்றதா இருந்தா, நீங்க எந்த நேரத்தில் இருந்தாதான் ஹைராதீங்க, ஒரு ஷர் அங்க இருக்கணும், ஒரு தீங்கு இருக்கணும், ஒரு கெட்டது இருக்கணும், அந்த இடத்துல இருந்து கொண்டு நீங்க ஹைராகணும் இல்லையா? அவ மனைவிமார இடத்துல வந்து எல்லாமே நன்மையாக இருக்கும், எல்லாமே சரியா இருப்பாங்க, எல்லாம் என் பேச்சு அப்படியே பொட்டி பாம்பு போல கேட்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம், கஷ்டம், கஷ்ட காலம், அதை நினைச்சுட்டு போனாதான் வாழ்க்கையில நமக்கு கஷ்டமைய, நான் நினைச்சது நடக்காம போயிடுச்சேன், இவனுக்கு ரோஷம் புத்துக்கிட்டு வரும் இல்லையா? கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் இஸ்லாத்தை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில ஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப் என்கின்ற இறைவனுடைய கட்டளையின் அடிப்படையில மென்மையாகவே நடந்தார்கள் வாழ்க்கை முழுவதும். எத்தனையோ சம்பவங்கள், இதே சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய இன்னொரு அழுகையான ஒரு சம்பவத்தை சொல்வார்கள். சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க யார் தெரியுமா, ஒரு யஹூதியுடைய மகள். அப்போ யஹூதியுடைய மகள் அப்படின்னு சொல்லி யாரு பேசுறாங்கன்னா, ஹப்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அதாவது உமர் ரலியல்லாஹு தஆலா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மகள். அவங்க சொல்றாங்க, நீ வந்து யஹூதியுடைய மகள் தானே, யார பார்த்து, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி தான் சஃபியா, ஒரு யஹூதியிலிருந்து வந்தவங்க, அவங்க தந்தை வந்து யஹூதி. இப்படி இருக்கும்போது அந்த சஃபியா அழுது விட்டாங்க, என்ன யஹூதி அப்படின்னு சொல்லிட்டாங்க, யஹூதியுடைய மகள் சொல்லிட்டாங்க, ஒரு கீழ்த்தரமா போற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களே என்று அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழ ஆரம்பிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேக்குறாங்க, என்னமா ஏன் அழுகுறா அப்படின்னா, என்ன அந்த ஹப்சா என்ன யஹூதியுடைய மவ அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இல்ல நீ அப்படி நீ கவலைப்படுற, நீ யாரு தெரியுமா, நீங்கள் ஒரு நபியினுடைய மகளாக இருக்கிறீர்கள், நபி உங்களுடைய பெரிய தந்தை ஒரு நபியாக இருக்கிறார்கள், நீ ஒரு நபிக்கு கீழே இருக்கிறாய். பாருங்க, யஹூதிகள் எந்த சமூகத்தை சொல்லுவாங்க, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய சமூகம், அந்த பரம்பரையில வந்தவர்கள் நபியுடைய மகளாக இருக்கிறீர்கள். அவருடைய சகோதரர் மூசாவுடைய சகோதரர் ஹாரூன், அவர் ஒரு நபி. இன்னும் தஹத்தன் நபி, எனக்கு கீழே இருக்கிறீங்க என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிய எப்படி வந்து என்ன செய்றாங்க, அமைதிப்படுத்துறாங்க. அடுத்து ஹத்தா ரழியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் சென்று இத்தகில்லாஹ யா ஹத்தா, ஹத்தாவே இந்த விஷயத்துமே அல்லாஹ்வை பயந்துக்க அப்படின்னு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த இடத்துல என்னன்னா, ஒரு பெண் இலகிய மனதுல எதை சொன்னாலும் அழுது விட்டா கூட ஏன் அழுகுற அப்படின்னு நம்ம வந்து மேலும் கேட்போம். எந்த பொண்ணுல வேல் பாய்ச்சின மாதிரி இன்னும் வெவ்வேறு கேள்விகளை கேட்டு நீ அப்படி நடந்ததுனாலதான் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணுக்குரிய அந்த பண்புகளை தெரிந்து அமைதியாக தங்களுடைய வாழ்க்கைய பொறுமையோடு சகித்து தன்மையோடு புரிந்துணர்வோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நடத்தினார்கள். உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ரோஷம் உள்ளவங்க. எப்படி சஃபியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அழுகின்றார்களோ அதே போன்று அதிகமான ரோஷம் யாருக்கு இருக்கு, ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா பல தடவை ரோஷம் பட்டிருக்கிறாங்க. கதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வபாத்திற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு புதிய உணவுகள் ஏதாவது கிடைச்சா நேர என்ன செய்வாங்க, அவர்களுடைய சோழிமார்களுக்கு கொடுத்து விடுவாங்க. அந்த பாசத்தை காட்டுவாங்க. மனைவி மனைவி மேல இருக்கக்கூடிய பாசம் பொங்கி வலிஞ்சு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க. மனைவியினுடைய சோழிக்கு கூட கொடுத்து அனுப்புவாங்க அவங்களுடைய வபாத்துக்கு பிறகு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது கூட உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு ரோஷமாக இருந்தது. ஏதோ ஒரு வயசான ஒரு மோதாட்டி அவர்களும் இன்னும் நினைச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்லி காட்டுவாங்க. ஒரு ரோஷம் தானே, நான் இளமையா இருக்கிறேன், இன்னும் அந்த பெண்ண கதீஜாவை நினைச்சிட்டு இருக்கீங்களே. அப்ப ரசூல் சொல்லுவாங்க, ஆம் நினைச்சது உண்மை. காரணம் என்னன்னா, என்னை மக்கள் பொய்யாக்குகிற போது உண்மைப்படுத்தியவர்கள் அவர்கள், அதனால நான் இன்னும் நினைச்சிட்டு இருப்பேன். அவங்க ரோஷம் பட்டதுனால நீ அப்படி சொல்ற அப்படின்னு ஒண்ணு கோவப்படல, அவங்களுக்கு உண்மையே சொல்றாங்க இப்படி இப்படி நடக்குது அப்படின்னு விவரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், புரிந்து கொண்டார்கள். இப்படி வாழ்க்கையில வந்து புரிந்துணர்வு இருக்க வேண்டும். இதே நிலைய இப்ப நீங்க போட்டு பாருங்க நம்முடைய மனைவிமார்கள் இடத்துல, உங்களுடைய மனைவிமார்கள் இடத்துல. நம்ம இப்ப வந்து ரெண்டாவது கல்யாணம் மூணாவது கல்யாணம் முடிக்கல, அப்படி முடிச்சாதான் முதல் மனைவி மோத்தா போன பிறகு அவளுக்கு நம்ம கொடுத்தோங்கிற ஒரு இது பிரச்சனை வரும் இல்லையா. அப்படியே கொடுத்தாலும் நம்ம கூட குறைய கொடுக்கறதா இருந்தா நம்முடைய முதல் மனைவியினுடைய தாயாருக்கோ அல்லது அவங்களுடைய தந்தைக்கு தான் கொடுப்போம். அவங்களோட தங்கச்சிக்கோ அல்லது அவளோட சோழிக்கோ கொடுத்தனீங்க உடனே இட்டு கட்டி விட்டுருவாங்க. நம்ம மனைவியே சொல்லிடுவாப்ல, அவளை வச்சிட்டு இருக்கியோ அப்படின்ற ஒரே வார்த்தை இல்ல. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெண்களுடைய குணம் ரொம்ப சிம்பிளா நம்ம பாக்குறதா இருந்தா உடஞ்சு போகக்கூடிய குணம். அதனால் அந்த பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், எல்லா சகாபியத்தான பெண்கள் எல்லாம் சஹாபியாத்தன பெண்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சந்தேகம் கொள்ளவே இல்லை. மாறாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மனைவிமார்கள் மீது சந்தேகம் கொள்ளவில்லை. இந்த சந்தேகம் இருக்குது பாருங்க, கொலைக்கு சமம் சந்தேகம். ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகரிபு இருட்டுகின்ற அந்த நேரத்தில் தன்னுடைய மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப ரெண்டு பேர் அந்த பக்கமா போறாங்க. சஹாபாக்கு போகும்போது அவர்கள் அழைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன என்ன சொன்னாங்க, அவங்களுடைய பேர் சொல்லி என்னுடைய மனைவியோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றார்கள். அப்ப அந்த ரெண்டு பேரும் சாரசுரில் உடனே நாங்கள் சந்தேகப்படுவோமா கேட்டார்கள் அந்த சஹாபாக்கள். சொன்னாங்க, ஷைத்தான் மேற்படியா நம்முடைய மனிதனுடைய இரத்த நாளங்களில் அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான், நீங்க போயிருவீங்க, ஆனா கொஞ்ச தூரத்துக்கு போன பிறகு நபி யாரோட தனியா ஒரு ஓரம் கட்டிக்கிட்டு பேசிட்டு இருந்தார, அது யாராக இருக்கும் அப்படின்னு கற்பனை வலைய போட்டு என்ன செய்வான், ஷைத்தான் விட்டு கட்டி விடுவான். அவன் சந்தேகம் இருக்கு பாருங்க, இந்த சந்தேகத்தை மிக பொல்லாத்தது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் மீது சந்தேகப்படுறாங்க, நம்முடைய மனைவின் மீது இட்டு கட்டு உழுந்துருமோன்னு சந்தேகப்பட்டாங்க இல்லையா. ஆனா இங்கு கணவன் யாரோடு ஏதாவது தனிமையில அல்லது தங்கச்சியோட அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயத்துல பேசிக்கொண்டிருந்தால் இப்படி இந்த செக்ஸ் ரீதியாக கூட தேவையில்லைங்க. சந்தேகங்கிறது பாலுணர்வு செக்ஸின்னு சொல்ல முடியா, அடுத்தவனை வச்சுக்கிட்டு இருந்தா அல்லது அடுத்தவன வச்சுக்கிட்டு இருந்தான் அல்லது அடுத்தவனை இப்போ வச்சுக்கிட்டு இருந்தா, அந்த இதுதான் ரொம்ப கேடுகட்ட எண்ணம். அது மோமின்களுடைய எண்ணங்களாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சந்தேகம் வரவும் கூடாது, அந்த மாதிரி சந்தேகமும் இருக்கவும் கூடாது. அல்லாஹ் காப்பாற்றும். சந்தேகங்கள் வேற எந்த முறையில் வரும், எத்தனையோ முறையில் வரும். நான் என்னுடைய சம்பளம் எல்லாவற்றையும் அவளுடைய வயசை மட்டும் நான் கேட்டுக்கூடாது அப்படிம்பாங்க. ஆனா மனைவி ஆகிட்டா வயசுல இப்போ தெரியாம இருக்க முடியாது. அந்த காலத்துல சொல்லுவாங்க பெண் இடத்துல வந்து வயசு கேட்க கூடாது, ஆண் இடத்துல வருமானத்தை கேட்க கூடாது அப்படிம்பாங்க. இப்ப வருமானத்தை சொல்லாம நம்ம வாழவே முடியாது மனைவி கிட்ட. அந்த மாதிரி ஒரு நிலை. சைடு வருமானம் எவ்வளவு கேட்பாங்க, ஏன்னா உண்மையான மாத சம்பளம் உங்களுக்கு தெரியாம இருக்காது. சைடு எவ்வளவு வருதுன்னு கேட்பாங்க இப்போ இல்லையா. சரி, அந்த வருமானத்துல ஏதாவது நம்முடைய தங்கை கஷ்டப்படுகின்றார்கள், அல்லுடைய நம்ம தாய் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கடமைகளை ஏதாவது நம்ம கொடுத்துட்டோம்னு இவங்களுக்கு இந்த சந்தேகம் வந்துடும். இந்த சம்பளத்தில் நீங்க என்னென்ன பண்ணீங்க, வேற எவனுக்கோ கொடுத்தான்னு சந்தேகப்பட மாட்டாங்க. தாய்க்கு கொடுக்கறத கூட அந்த பெண் நின்று கேட்பாங்க. கணித்திருக்கிற சாவர்களே, தாய்மார்களே, இந்த விஷயத்துல விட்டு கொடுக்க வேண்டும், தாய்க்கு கொடுக்க ஆக வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா மனைவியை விட தாய்க்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றான். வலா தகுல்லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா. உங்களோட தாயை பார்த்து சீ என்று கூட சொல்லாதீங்க. தாயினுடைய சிறப்பில பேச வரல, பெற்றோருடைய சிறப்பை பேச வரல. இருந்தாலும் மனைவியை பத்தி நம்ம வந்து ஓஹோடு பேசிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. அவ மென்மையானவ, அவ அப்படியானவ, கணவன் அந்த மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறோம். ஆனால் அந்த மனைவியும் பெண், என்னுடைய தாயும் பெண், அதை அவர்களும் உணர வேண்டும். பெண்கள் ஒலா தப்புமா உஃப் சீ என்று சொல்லாதீர்கள். ஒலா தன்ஹருஹுமா அந்த பெற்றோர்கள் நீங்கள் விரட்டாதீர்கள். கரீமா அந்த தாய் பற்றி கண்ணியமா கௌரவமா மரியாதையா பேசிக் கொள்ளுங்கள். அந்த தாயின் மீது நீங்கள் ரஹ்மத் என்கின்ற அருள் கருணை அதை சொரிந்திருக்கல்ல. தாயோடு அன்பு பாராட்டுங்க, கருணை. அவர்கள் இயலாத பட்சத்தில் அது சொல்றான் அல்லாஹ் ஜலசானு தாலா, இவர்கள் இருவரோ அல்லது ஒருவரோ முடியான பட்சத்தில் இருக்கும் போது உங்களுடைய அன்பையும் கருணையும் அதிகமாக செலுத்துங்கள். நீங்கள் வந்து துஆ செய்யுங்க, அவர்களுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக. எங்களை எப்படி வந்து சின்ன வயசுல வளர்த்தார்கள், அதே போல நீ அவர்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக என்று தாயை பார்த்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கின்றான். அப்ப அந்த தாய்க்கு கணவன் கொடுக்கும் போது குறை சொல்லாதீங்க. ஆனால் மனைவியாகிய பெண்களே, நீங்கள் சொல்ல வேண்டும், உங்களுடைய தாய்க்கு நீங்கள் கொடுங்க, உங்களுடைய தாய்க்கு இந்த உணவு கொடுங்க, அழகா இருக்கும். இந்த தாய்க்கு நீங்க இந்த டிரெஸ் கொடுங்க, எவ்வளவு அழகா இருக்கும். இந்த வயதான காலத்தில் அவங்களுக்கு என்னென்ன நீங்க பணிவிட செய்யுங்கள், உங்கள் மீது கடமையா இருக்கிறது என்று சொல்லுங்கள். உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு நீங்கள் கொடுப்பது கடமை என்று நீங்கள் உணர்த்துங்கள். அப்படி இருக்கும்போது மனைவி மீது எவ்வளவு பாசம் வரும் பாருங்க, எவ்வளவு அன்பு வரும். இதுதான் உண்மை, இதுதான் ஒரு பெண் தன்னுடைய கணவனை கையில போடுறதுங்க. கொடுக்கலாம். கணவனும் மனைவியும் எப்படி வாழ வேண்டும் இஸ்லாம். மனைவியாகப்பட்டவள் கணவனிடத்தில் இது போன்று வாழ வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இப்படித்தான் வாழ வேண்டும் சொல்லவில்லை. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ இன்ன மாதிரி வாழணும் சொல்லல, ஒரே வார்த்தையில சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த சரியான அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். பல பேரை பார்த்தாங்க, பல மன்னர்களை பார்த்தாங்க. அங்க அந்த மன்னர்களுக்கு அந்த குடியுரிமை பிரஜைகள் எல்லாம் சாஸ்தங்கம் செய்தார்கள். அதனை கண்டுவிட்டு முஆத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து சஜதா செய்வதற்கு மனிதனுக்கு சஜதா செய்வதாக இருந்தால் அதுக்கு முழு உரித்து யாரு? நீங்கள் தான் யார் ரசூலுல்லாஹ், நாங்கள் சஜதா செய்யலாமா என்று கேட்டார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷர் இறுதி நபி, ஆமா சஜதா செய்வதற்கு முதல் தகுதி எனக்குத்தான், ஆனா சஜதா செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களா? கணக்கு சொல்லல. யாருக்கு சொன்னார்கள் தெரியுமா? கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்ம தமிழ்ல சொல்லுவோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சொன்ன வார்த்தை தான் எனது, காயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு நபிமொழியை வைத்துக் கொண்டு முஸ்லிம்களாகிய பலர் இந்தியாவிலேயும் இலங்கையிலேயும் அல்லது பல இடங்களிலேயும் திருமண நேரத்திலேயும் அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயும் திருநா நேரத்திலேயும் தாயினுடைய காலம் முத்தமிட்டு வரக்கூடிய மக்களை பார்க்கிறோம். உருது மக்கள் அதிகமாக இதை செய்யறதை பார்க்கிறோம். ஏன்னா அவர்களுடைய காலடியில் சொர்க்கம் இருக்குது, அவர்களுடைய பணிந்து வளர்ந்தால் அப்படின்னு நிறைய பேர் செய்யறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாயினுடைய காலடியை கூட சொல்லி காட்டவில்லை. யாரை சொன்னார்கள் தெரியுமா? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜதா செய்வதற்கு ஏறி இருக்க வேண்டும் என்றால் ஒரு பெண்ணை அவளுடைய கணவனுக்கு சஜதா செய்ய ஏறி இருப்பேன், ஆனால் மனிதன் மனிதன் ஒரு படைப்பு இன்னொரு படைப்பை சஜதா செய்யக்கூடாது, அல்லாஹ் ஒருவனுக்கு தான் சஜதா செய்ய வேண்டும் என நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அப்ப அந்த பெண் யாருக்கும் முழுமையாக கட்டுப்பட வேண்டும்? தன்னுடைய கணவனுக்கு. இந்த நபிமொழியை வைத்துக் கொண்டு எல்லா காரியத்தையும் உள்ளடங்கி விடுகிறார். கணவனுடைய சொல் அவனுடைய செயல் எதற்கும் நாம் மாறு செய்யக்கூடாது என்பதனை இந்த ஒரு நபி மொழி போதாதா? இல்லண்டா நீங்க இது சஹிஹா ஹதீஸா லைஃபா அப்படிங்கறத பெண்கள் தேடி பாருங்க, எங்கேயாவது லைஃப் ஆக்க முடியுமா அப்படின்னு. இப்ப அப்படித்தான தேடிட்டு இருக்காங்க, நம்முடைய அறிவுக்கு பொருந்தலன்னு சொன்னா லைஃப் ஆகுறது தேடுவாங்க. தாய்மார்களே, இந்த நபிமொழி சஹிஹான ஹதீஸ். ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும், இது சந்தேகமே கிடையாது. ஆனாலும் ஒரே ஒரு விஷயம், என்ன விஷயம் தெரியுமா? கணவன் மோடு முக்கியா இருக்கிறான், கணவன் மூட நம்பிக்கை உள்ளவனா இருக்கான், கணவன் விதாயத்துக்காரனா இருக்கான், கணவன் சிறுக்கு செய்யக்கூடியவனா இருக்கிறான், கணவன் கட்டம் பாத்தியா மௌடு நாகூர் தர்கா அந்த மாதிரி. இப்ப நம்ம நாகூர் தர்வாண்டா அது என்னமோ நாகூரப்பா மட்டும் நமக்கு வந்து துரோகம் பண்ணல, சரியா? யாருமே நமக்கு துரோகம் பண்ணல. பொதுவாகவே இந்த மாதிரி சிறுக்கியத்தான காரியங்களை செய்யக்கூடிய அதற்கு ஆதரவு தரக்கூடியவனாக கணவன் இருந்தால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய காரியங்களில் தன்னுடைய கணவன் ஏவினால் நீங்கள் ஒரு காலமும் கட்டுப்படாதீங்க, இந்த விஷயத்தில் கட்டுப்படாதீங்க. கணவனுக்கு கட்டுப்படாதீங்கன்னு சொல்ல, இந்த விஷயத்தில் அவனுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவனுக்கு சொல்லணும், இது நரகத்துக்கு கொண்டு செல்லும்பா, இது கூடாது என்று துணிவோடு சொல்லுங்க. எத்தனையோ சகாபியத்தான பெண்மணிகள் தங்களுடைய கணவன்மார்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள், திருந்திருக்கிறார்கள் பல பேர். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதை தவிர எல்லா விஷயத்திலையும் கணவனுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த பெண்மணி சிறந்த பெண்மணி தெரியுமா? கணவன் வெளியில உழைத்து கஷ்டப்பட்டு வேர்வையோடு அழுப்போடு அல்லது இப்பமெல்லாம் ஏசியில தானே உட்கார்ந்துட்டு வர்றாரு, இந்த அம்சம் என்ன ரொம்ப பில்டப் பண்றாரு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறாருங்க. ஏன்னா அங்க கல்லு மண்ண சுமந்துட்டு வராரு, அப்படி இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஃபேமிலி கொண்டு வர மாட்டான் அப்படின்னு என்ன கூட்டு வந்திருக்கா? இந்த மாதிரி வேலையை பார்க்க போறான், விவசாயத்தை பார்க்க போறான், இல்லையே எங்கேயா ஆபீஸ்ல உட்காந்து ஐடி படிச்சிருப்பாரு, அதை இன்ஜினியரா இருப்பாரு, அவர் தானே என்ன கொண்டு வந்திருக்காரு அப்படி நீங்க நினைக்கலாம். ஆனா கல்லு மண் சுமந்தவனுக்கு கூட எந்த ஒரு கேள்வி இருக்காது, அவன் வருவான் கஷ்டப்படுவான் நல்ல நிம்மதியா வந்துடுவான். யார் இந்த ஆபீஸ் லெவல் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் டார்ச்சர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், இருக்குதா இல்லையா? உண்மையிலேயே இருக்குது. ஏன்னா மத்த உடல் டார்ச்சரை விட அந்த அறிவுக்கு அமைதிக்கு உள்ளத்துக்கு பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனையோடு வரக்கூடிய அந்த கணவனை அன்போடு ஆதரவோடு யார் புன்சிரிப்போடு புன்முறுவலோடு அழைக்கிறாலும் அவள் தான் சிறந்த ஒரு மனைவி. கணேசருக்குரிய சகோதரர்களே, அழுப்போட வரும்போது இங்க வந்து கேஸ் அப்பதான் முடிஞ்சிருக்கும், அந்த உடல் பிரச்சனை வரும் வெடிக்கும்,
கண்ட உடனே சொல்லிருக்கா. இப்ப ரெண்டு மணி நேரமோ அல்ல எட்டு மணி நேரத்துல அவன் ஆறு மணி நேரம் போன பிறகு நடந்திருக்கும். ரெண்டு மணி நேரம் பொறுமையா இருந்தமா இல்லையா? ஆனா வேற ஏதாவது நடந்திருக்கும், தண்ணி வராம இருந்திருக்கும் பைப்ல, பிரச்சனையே வெடிக்க கூடாதுங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, உங்களுக்கு தெரியும், ஒரு சகாபியத்தின் பெண்மணி தன்னுடைய குழந்தை மரணித்த பிறகு தன் கணவன் வெளியூருக்கு சென்று ஈவிலேந்து வர்றார், வரும்போது அந்த இரவுல கூட அவன் நிம்மதியாக அந்த கணவன் அமைதியாக இன்பமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் ஈன்றெடுத்த அந்த குழந்தையை கூட ஓரத்திலே வைத்துக் கொண்டு கணவனுடைய இன்பத்தையும் கணவனுடைய ஆசையையும் நிறைவேற்றிய பெண்மணி அந்த சகாபியத்தினுடைய வழியிலே வந்தவர்கள் தான் நாம். கணவனுக்கு அவன் செய்யக்கூடிய அவனுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவது தான் எனது முதல் கடமை. எனக்கு ஏற்பட்ட சோதனையை கூட இரண்டாவது ஒதுக்கி தான் வைக்கக்கூடிய அந்த பரம்பரையில வந்த உங்கள் தானங்க நம்ம. அப்படி இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் தவறுகள் நடந்துவிட்டால் வந்த உடனே வாசல்ல பெல் அடிக்கிறாரோ இல்லையோ, பெருசா வந்துட்டாரு, இங்க நாங்க அல்லல் படுத்திட்டு இருக்கோம், நெருப்புல நடந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு தயவு செய்து எந்த ஒரு பெண்மணியும் சொன்னால் கணவன் வெறுப்பதால் கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே அல்லது ஆண்களே, பொதுவாக நீங்க வந்து இல்லாத என்னென்னமோ பண்டங்களை செஞ்சுட்டா அப்படின்னு அவளை நீங்க விரட்டக்கூடாது. அவதான் இப்ப வந்து புதுசா கல்யாணத்துக்கு வந்தா ஆனா அவனா அரிசி உடையா இருப்பாங்க, அதுக்கு போட்டு நீங்க வந்து ஹைதராபாத் பிரியாணி தான் செஞ்சுட்டா அப்படின்னு கேட்டா அவ எங்க போவா? அப்ப நீங்க ஹைதராபாத் பொண்ணு முடிச்சுக்க வேண்டியதுன்னு அவன் கேட்டா நீங்க பதில் முடியாது. அப்படி ஒரு காலமும் நம்ம சொன்ன மாதிரி நாக்கு தவறி கூட வந்துடாது அந்த பொண்ணை முடிங்க அப்படின்னு. ஓகே, கணேசனுக்குரிய சகோதரர்களே, கணவனுடைய நாட்டங்களை விருப்பங்களை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொல்றது என்ன தெரியுமா? அவனுடைய ஆசைகள் என்ன? உணவுல இருக்கலாம், விருப்பமான உணவு. இது வந்து அந்த காலத்துல சொல்லுவாங்க, இப்ப அந்த காலம் இந்த காலம் பிரிக்கிறேன்னா, இப்ப வந்து எல்லாமே வந்து ஆண்களும் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, பெண்களும் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, ஆண்களும் பெண்களும் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தவறு நம்ம சொல்லல, கல்வியறிவு வேணும் தான் சொல்றோம். ஆனா அன்றைய காலத்துல கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்பே சொல்லுவாங்க, எங்க ஊர்ல அடியான்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தவறாக எடுத்துக்கிறாதீங்க, ஐயா உனக்கு வரக்கூடிய மாப்பிள அவன் வந்து என்னத்தை சாப்பிடுவான், என்னத்தை விரும்புவான் அப்படிங்கறத நீ மச்சிக்கிட்டு கேட்டுக்க. அதாவது உனக்கு பேசப்பட்ட அந்த கணவனுடைய அக்கா தங்கச்சிட்டு கேட்டுக்க, அவனுக்கு விருப்பமான உணவை நீ சமைக்க இப்பவுமே பழகிரு அப்படின்னு சொல்லுவான். இது உண்மை, நான் ஏதோ ஒரு இதுக்காக சொல்றேன் நினைக்காதீங்க. கண்ணியத்திற்குரிய தகவலுடைய அந்த அளவுக்கு அவன் வந்து நமக்கு செலவுக்கு தருவது கடமையா இருப்பதை போன்று நாம் அவனுக்கு பணிவிடை செய்வது கடமை என்பதனை உணர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்கள் வந்து மனைவியோடு ஒத்து போயிருக்காங்க. மனைவியரோடு சமையல் கட்டுல என்ன செய்வாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. சமையல் கட்டுன்னு நம்ம இப்ப இருக்கிற மாதிரி சமையல் கட்டு, இப்ப உள்ள சமையல் கட்டுகளோ அல்லது பாத்ரூம்களோ பார்த்தா ஒரு பெரிய ஒரு மத்தமாக இருக்கும் சமையல் கட்டு, அல்லது பாத்ரூமை பார்த்தா ஒரு பெரிய நல்ல ஷாப்பிங் சென்டர் போலதான் இருக்குது இப்ப உள்ள காலம் இல்லையா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து நாலு கல் வச்சாதான் அதுதான் அடுப்பு, அங்க போயிட்டு கூட மாட வேலை பார்த்திருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிகளோடு சேர்ந்து. இப்படி கணவன் மனைவியோடு சேர்ந்து சமைப்பதும் மனைவி கடவுளுக்கு ஹெல்ப் பண்றதும் இந்த மாதிரி இருக்கிறது இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்ட ஒன்று. இப்போ அவனுடைய விருப்பத்தை அந்த பெண்மணி நிறைவேற்றி ஆக வேண்டும். இது இல்ல அப்படின்னு சொன்னால் என்ன செய்வான், வேற எங்க மனைவி கிட்ட தவறு அப்படின்னு பார்ப்பான், அவளுடைய பேச்சுல பார்ப்பான், அவருடைய பார்வையில பார்ப்பான், எல்லாவற்றையும் பார்ப்பான். அப்போ அங்க பிரச்சனை வெடிக்க வேண்டிய பயந்து பயந்து நீங்க வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரிந்த விஷயங்களாக இருந்தால், உணவு பதார்த்தங்கள் சமைக்க தெரிந்த பதார்த்தங்கள் தெரிந்தால், இன்னும் அவனுடைய உள்ளத்தை நாம் கவர்வதற்காக வேண்டி, அவனுடைய உள்ளத்தை கொள்ளையடிப்பதற்காக வேண்டி நமக்கு தெரிந்த கைங்கரியங்கள் எல்லாம் நீங்கள் போட்டு அவனுக்கு வைங்க. அவன் நீங்கள் என்ன செய்யலாம், சந்தோஷமாக வரலாம், அவனும் உங்கள் மீது சந்தோஷப்படுவான், நீங்களும் அவங்க மீது சந்தோஷப்படுவீர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது போன்று உணவு மட்டுமல்ல, நீங்கள் உடை உடுப்பதாக இருந்தாலும் கணவன் விரும்புகின்ற அந்த ஆடைகளை நீங்கள் விரும்ப வேண்டும், நீங்கள் விரும்புகின்ற ஆடையை கணவன் விரும்ப வேண்டும். அதாவது நீங்க உடுக்கிறதுக்கு அவன் விரும்பக்கூடிய ஆடை அவனோட கண்ணுக்கு நீங்க அழகா இருக்கணும் இல்லையா, அதே மாதிரி உங்களுடைய கண்ணுக்கு அவன் அழகா இருக்க வேண்டும். இப்படி பயந்து கொள்ளுங்க, எனக்கு நான் பிடிச்சதுதான் மூணு காலு முயலுக்கு அப்படின்னு நீங்க நினைச்ச கூடாது. அப்படி இருந்தா சத்தம் ரெண்டு பேரும் புரிந்துணர்வோடு அப்ப அவ ஒண்ணு விரும்புறா அப்படின்னு சொன்னா, ஆமா இதைத்தான் நானும் விரும்புறேன் இப்படின்னு கணவன் சொல்லித்தான் அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இவன் விரும்பக்கூடிய ஒரு உடைய அவ வந்து சொல்றா நான் தான் இதையும் நானும் விரும்புறேன் அப்படின்னு முடிஞ்சிச்சு. இப்படி ரெண்டு பேருமே சகிப்புத்தன்மையோடு புரிந்துணர்வோடு வாழ்கின்ற போது வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே. ஆனால் நம்முடைய காலம் வந்து படிப்பறிவு ரொம்ப ஓவரான ஒரு காலமாக இருக்கிறது. அதனால என்ன ஏற்படுகிறது தெரியுமா, ஈகோ. படிப்புல வந்து அவன் கொஞ்சம் குறைவா படிச்சிருக்கலாம் அல்லது படிப்பு ஜாஸ்தியா இருக்கும், மார்க்ல 10th வச்சிருந்தேன் 480 இவன் எடுத்திருப்பார் மனைவி, இவன் வந்து 390 தான் பார்டர்ல பாஸ் ஆயிருப்பான். அப்போ நீ உங்க பத்தி தெரியாதா, நீ என்ன படிச்சீங்க, மேக்ஸ்ல எவ்வளவு எடுத்தீங்க, நான் செண்டம் பண்ணிருக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து எல்லாமே செண்டம் பண்றது எல்லாமே அந்த கண்டங்கள் தான், பெண்கள் தான் இல்லையா. ஆண்கள் எந்த காலத்துல படிச்சுக்கிட்டு இருக்கான், ஒரு நேரத்துல ஆண்கள் மட்டும்தான் படிச்சாங்க, பெண்கள் சொன்னா மாட்டு மதத்தவர்கள் படிச்சுட்டு இருந்தாங்க, முஸ்லிம்கள் கம்மியா இருந்தது உண்மை அது. இப்போ முஸ்லிம்களுடைய பெண்களை நம்ம படிக்க வச்சுட்டோம், 10th, +2 எல்லாம் படிக்க வைத்து விட்டால் நம்மை மிஞ்சி அவர்கள் வருகின்றார்கள். நம்மதான் ஆண்களை மிஞ்சி பையன்களை மிஞ்சி பெண்கள் வருகின்றார்கள் உண்மைதான். இதனால என்ன அப்படிங்கிறேன், இதுக்கு ஈகோ தேவையில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை பொறுத்தவரை ஏட்டு சுரக்காவை சொல்லல, நீங்க ஏட்டு சுரக்காயில 490 எடுத்துவீங்க, 500 எடுத்துருவீங்க, 1200 1200 எடுத்துருவீங்க, கோல்டு மெடல கூட யூனிவர்சிட்டியில எடுத்துருவீங்க, எல்லாமே எடுத்துருவீங்க. ஆனால் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை பொய்யாகாது. பெண்கள் அறிவில் பாதிதான், மார்க்கத்திலும் பாதி, ஜீனில பாதி, அறிவில பாதி. அவ படிப்பை வைத்து அல்ல, இதுக்கு நீங்க ஈகோவே பண்ணக்கூடாது. ஒருவேளை அறிவில் கூட ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், ஓரளவுக்கு அவர்கள் குறைந்தவரா இருக்கலாம், என்ன செய்யணும், நம்முடைய பிள்ளைய போல கணவனா என்ன செய்யணுங்க, நான் உனக்கு பிள்ளை நீ எனக்கு பிள்ளை. குழந்தைகள் கிடைக்காதவரை சொல்லிட்டு இருப்பாங்க, இது குழந்தைகள் இல்ல நீங்க சொல்லுங்க, நான் உனக்கு பிள்ளையா இருக்கேன் நீ எனக்கு பிள்ளையா இருக்கணும், பிள்ளை பிறந்த பிறகு என்னால் உனக்கு சொல்ல உன்னால எனக்கு சொல்லுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வரக்கூடாதுங்க கண்ணியத்திற்குரிய தகவல்களே. கணவன் மனைவியுடைய வாழ்க்கை அப்படிங்கறது எப்போதுமே நிம்மதியாக இருக்கணும், எப்போதுமே இளைஞனா இருக்கணும். 7 பிள்ளை பெற்றால் நீ வந்து இன்னும் குமரிய போலதான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அவள் உங்களுக்கு என்ன வேணாலும் செஞ்சு தருவா இல்லையா. ஆனா கணவனை பார்த்து என்னைக்குமே ஒரு பெண் கிழவன் சொல்லவே மாட்டான், அது உண்மை அது. ஆனால் நாம் தான் அவர்களை என்ன செய்யணும், நல்ல உயர்த்தி பிடிக்க வேண்டும். பெண்கள் பெண்களை உயர்த்தி பிடிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய தகவல்களை எத்தனையோ விஷயங்களை நம்ம பார்த்து கொண்டே போகலாங்க. வாழ்க்கையில வந்து நாம் மனைவிகளோடு மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக நம்ம பார்க்கிறோம் ரெண்டு பேருக்கும் உண்டான பரஸ்பரம் ஒற்றுமையான உரிமைகள் என்ன அப்படிங்கும்போது, ஒண்ணு இந்த மென்மையாக நடந்து கொள்வது, கணவன் மனைவி இடத்துல எப்படி மென்மையாக நடந்து கொள்ள வேண்டுமோ அதே போன்று ஒரு பெண்ணும் தன்னுடைய கணவன் இடத்துல மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அவன் ஏதாவது தவறு செய்து விட்டா கூட அந்த தவறுகள் எல்லாம் பொருட்படுத்தாமல் திருந்துவான் என்று நாம் எண்ண வேண்டும். ஏன்னா இப்ப அவன் வந்து கொஞ்சம் லேட்டா எங்கேயோ போயிட்டு வந்தான் நீங்களே, அப்போ உடனே சொல்லிடுவாங்க எங்க போயிட்டு வந்தீங்க, என்ன ஏது, 1000 சந்தேகம் 1000 கேள்விகள், இப்படி ஏற்படக்கூடிய அந்த விஷயத்தை பாக்குறோம். அடுத்து மெயினான ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை ஒன்று என்னவென்றால் கணவன் மனைவியினுடைய தாம்பத்திய உறவு. இந்த தாம்பத்திய உறவு இஸ்லாம் வலியுறுத்தி சொல்கிறது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், கணவன் எப்போது தன்னுடைய மனைவியை அழைக்கின்றானோ படுக்கைக்கு அவள் மறுக்காமல் வர வேண்டும். அது பரவான நோன்பு, கட்டாய கடமையான நோன்பு வைத்திருந்தால் வர வேண்டிய அவசியம் இல்லை, அவள் மாதவிடாயில் இருந்தால் வர வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை என்றால் சுண்ணத்தான நோன்பு கணவன் இருக்கும் போது அவள் வைக்கவே கூடாது, அவனுடைய அனுமதி இல்லாமல் வைக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், அவனுடைய அனுமதி வேண்டும். அப்போ இந்த உடல் உறவு, தாம்பத்திய உறவு கணவனுக்கு எப்போது கட்டுப்பட வேண்டும். அதே நேரத்தில் கணவன் அவனும் என்ன செய்யணும், மனைவியினுடைய உடல்நிலையை பார்க்க வேண்டும். அவளுக்கு நோயில் இருக்கும் போது ஒரு மரியலாக இருக்கிறாள், அந்த நேரத்தில் நம்ம வந்து என்ன செய்யணும், அவளோடு அனுசரிச்சு போக வேண்டும். இவைகள் எல்லாம் கட்டாயம் தேவையான ஒவ்வொரு விஷயங்களாக நாம் பார்க்க முடிகிறது. இது மட்டுமல்லாமல் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நேரம் முடிகின்ற அந்த நேரமாக இருக்கின்ற காரணத்தினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி, ஒரு பெண் நரகத்திற்கு அதிகமாக இருக்கக்கூடிய இது பெண்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னதை நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஒரு பெண் தான் நாடிய வாயில் வழியாக சொர்க்கத்திற்கு நுழைய வேண்டும் என்றால் அதற்கு சொன்னார்கள், அவள் 5 வேளை தொழுது, மாதத்தில் ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்று, தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் அவள் எந்த சொர்க்கத்தினுடைய எந்த வாசல் வழியாக நுழைய வேண்டுமோ அந்த வாசல் வழியாக நுழைய வேண்டும். பாருங்க, பெண்களுக்கு சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒன்று. இதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கணவன்மார்களுக்கு ஹஜ்ஜத்துல் விதாஇல கடைசி ஹஜ்ஜில அதனுடைய ஹுத்பாவில ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஃபத்தகுன் நிசா, நீங்கள் உங்கள் மனைவிமார்களிடத்துல அஞ்சி கொள்ளுங்கள், நீங்கள் அவர்களிடத்துல நல்லதையே நீங்கள் செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர்கள் அல்லாஹுக்கு அல்லாஹுடைய ஒரு அமானிதமாக உங்களிடத்தில் வந்திருக்கின்றார்கள், அந்த அமானிதத்தை நீங்கள் பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய அமானிதம் பெண்கள். எனவே கணவனுக்கு எவ்வளவு கட்டாயம், உணர்வு, இஸ்லாத்தினுடைய பண்பாடு இவைகளெல்லாம் மனைவி மாரிடத்தில் இருக்க வேண்டுமோ அவைகளை இவன் மென்மையாக அவளிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மனைவி கணவனுக்கு என்னென்ன கடமைகள் இருக்கிறதோ இஸ்லாமிய அடிப்படையில் எந்த ஒரு கடமையும் விட்டுவிடாமல் முழுமையாக அவளும் செயல்பட்டு நடந்தால் கண்டிப்பாக மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நல்லடியார்களாக இன்னும் இந்த உலகத்திலேயும் அன்பையும் பாசத்தையும் பெற்று இன்பத்தோடு இந்த உலகத்தில் வாழ்வதற்குரிய அனைத்து பாக்கியங்களும் புரிந்து உணர்வோடும் சகிப்புத்தன்மையோடும் மன்னிப்பு உணர்வோடும் நாம் வாழ்ந்தோமையானால், பரஸ்பரம் வாழ்ந்தோமையானால் நமக்கு நிம்மதி ஏற்படுகிறது. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளினால் நாம் புரிந்து விஷயத்தை புரிந்து நாம் செயல்படுத்தமையானால் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் இருக்கிறது. அந்த தீர்வு நம்முடைய உள்ளத்தில் தான் இருக்கிறது, நம்முடைய மனசில் தான் இருக்கிறது. எனவே அந்த மனசின் அடிப்படையில் கணவனை நாம் விரும்புவோம், மனைவிய கணவர்மார்கள் விரும்பட்டும் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹு தஆவானா அன் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.